நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசி. ஏப்ரல் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையின் வடக்கே இரணைமடு குளத்தின் நீரை யாழ்ப்பாணத்திற்கு அளிக்கக்கூடாது என்று கூறி இன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற எதிர்ப்புகள் குறித்த செய்திகள்,
இந்த நீரை யாழ்ப்பாணம் கொண்டு செல்வதால் எங்களுடைய விவசாய பயிற்சிக்கு பெருமளவில் பாதிக்கப்படும், யாழ்ப்பாணத்துக்கான நீர் விநியோக திட்டத்தை இரணமடுவிலிருந்து மேற்கொள்ளக் கூடாது, அதற்கு மாற்று வளங்களை கண்டறிந்து மாற்று திட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு இந்து ஆலயத்துக்கு பௌத்த பிக்குகள் விடுத்துள்ள அச்சுறுத்தல் தொடர்பிலான தகவல்கள்,
1000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு ஆலயம், இந்த ஆலயத்தில் அகத்தியர் வாழ்ந்து தனது சீடர்களுக்கு கற்பித்து மருத்துவங்களை செய்வதற்கான பல கட்சுவடுகள் ஆதாரங்கள் அங்கு முறையே இருக்கிறது. தொன்மையான இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு ஆலயம்.
இலங்கையில் ரசாயனம் சாரா உரத்தை புதுவகையான முறையில் கண்டுபிடித்துள்ள விஞ்ஞானியுடன் பேட்டி, முதலாம் உலக போரினால் ஏற்பட்ட நன்மை ஆகியவற்றை கேட்கலாம். இன்றைக்கு நாகரிக கோமாளிகள் தொடர் இடம்பெறவில்லை என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு காரணம் தமிழக தேர்தல் தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, சாதாத்.
கிழக்கு யுக்ரைனில் சோதனை சாவடி ஒன்றில் காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த தம் மீது தாக்குதல் நடத்தியதாலேயே யுக்ரைன் தேசியவாதிகளுடன் துப்பாக்கி மோதல் ஏற்பட்டதாக ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த மோதலில் குறைந்தது 3 கொல்லப்பட்டுள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர். யுக்ரைனின் கடும்போக்கு தேசியவாத வலதுசாரி குழுவினரை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு என்று ரஷ்யா ஆத்திரம் வெளியிட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுடன் தமக்கு தொடர்பில்லை என்று யுக்ரைனிய தேசியவாதிகள் கூறுகின்றனர். ரஷ்ய பாதுகாப்பு படையினரை இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருப்பதாக யுக்ரைனின் உளவுத்துறை கூறுகின்றது. இதனிடையே ஸ்லாவானியான்ஸ் பிரதேசத்தின் மேயராக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டிருக்கின்ற ரஷ்ய ஆதரவு செயற்பாட்டு தலைவர் ரஷ்யா ராணுவ உதவியை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
தென்கொரியாவில் கடலில் கவிழ்ந்த கப்பலின் உள்ளே சிக்கி உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டிருப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மூழ்கி தேடும் மீட்பு குழுவினரால் சனிக்கிழமை இரவு கப்பலின் பயணிகள் தங்கும் பகுதிக்குள் முதல் தடவையாக நுழைந்து தேட முடிந்திருந்தது. அதன் பின்னர் கிட்டத்தட்ட 60 சடலங்களை மூழ்கி தேடும் மீட்புக் குழுவினர் மீட்டிருக்கின்றனர். வலுவான நீரோட்டம் காரணமாகவும் நீர் கலங்கி பார்க்க முடியாமல் இருப்பதன் காரணமாகவும் இவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பெரும்பாலும் பள்ளிக்கூட மாணவர்களாக சுமார் 250 பேரின் முடிவு இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. கப்பலின் தலைமை மாலுமி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். கப்பலை விட்டு பயணிகளை வெளியேற்றுவதா வேண்டாமா என்ற முடிவை தலைமை மாலுமிதான் எடுக்க வேண்டும் என கடலோர காவல் படையினர் கப்பல் கவிழ ஆரம்பித்த நேரத்தில் அறிவுறுத்தியிருந்தார்கள் என்ற தகவல் தற்போது வெளிவந்திருக்கிறது.
யுக்ரைனிலும் சிரியாவிலும் அமைதி முயற்சிகளை தொடங்குமாறு பாப்பரச பிரான்சிஸ் தனது பாரம்பரிய ஈஸ்டர் உயிர்த்த ஞாயிறு உரையில் சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வத்திக்கான் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் கூடியிருந்த பெருமளவான மக்கள் கூட்டத்தின் முன்னால் பேசிய பாப்பரசர், மேற்கு ஆப்பிரிக்காவில் உயிராபத்தை ஏற்படுத்தும் ஈபோலா வைரஸ் நோய் பரவி வருவதற்கு அக்கறை இனமும் மோசமான வறுமையுமே காரணங்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆண்டு கத்தோலிக்கர்கள், புரொட்டஸ்தாந்து மற்றும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒரே தினத்தில் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ரஷ்யாவின் இராணுவ விமானங்கள் ஜப்பானுக்கு மிக அருகில் தொடர்ந்து 7 நாட்களாக பறந்து சென்றிருக்கின்றன என்றும், இவை ஐயத்தை தோற்றுவிக்கும் வழமைக்குமாறான செயல் என்றும் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் இட்சுனோரி ஒனட்டாரா கூறியிருக்கின்றார். பனிப்போர் காலத்தில் கூட ரஷ்யா இப்படி நடந்ததில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யர்களின் இந்த செயலுக்கான நோக்கம் என்னவென்று தெரியவில்லை என்று அவர் கூறினார். அண்மை ஆண்டுகளில் ஜப்பான் ரஷ்யா இடையிலான உறவு மேம்பட்டு வந்திருக்கிறது என்றாலும், சில குட்டித்தீவுகள் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பில் இரு நாடுகளிடையே பிரச்சனை இருந்து வருகிறது. ரஷ்யா கிரைமியாவை தங்களோடு இணைத்து கொண்டதற்கு எதிராக ஜப்பானும் குரல் கொடுத்திருந்தது.
சவுதியில் பெண்கள் வாகனம் ஓட்டுவதற்கு உள்ள தடையை மீறியமைக்காக அதிகாரிகள் பெண் ஒருவரை கைது செய்திருக்கின்றனர். கிழக்கு நகரான கார்டிஃபைச் சேர்ந்த 23 வயது பெண் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. அந்த பெண்ணின் கணவருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரது காரும் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வாகனம் செலுத்துவது பாவத்துக்கு இட்டுச் செல்லலாம் என்ற மத ரீதியான உத்தரவு ஒன்றை காரணம் காட்டி உலகில் சவுதி அரேபியா மட்டுமே பெண்கள் வாகனம் ஓட்டுவதை தடை செய்கிறது. அங்கு இந்த தடையை சவாலுக்கு உட்படுத்தும் விதமாக பெண்ணுரிமை செயற்பாட்டாளர்கள் அடிக்கடி குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் கழகங்களுக்கு இடையிலான 20 ஓவர் கிரிக்கெட் பந்தயம் தொடர்பில் தெரிவிக்கப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு என 3 உறுப்பினர்கள் கொண்ட விசாரணைக் குழு ஒன்றை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு அமைப்பு நியமித்திருக்கிறது. இந்தியாவின் மத்திய புலனாய்வுத்துறையான சிபிஐயின் முன்னாள் தலைவரான ஆர் கே ராகவன், முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவிசாஸ்திரி, முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பட்டேல் ஆகியோர் இந்த விசாரணைக் குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கையின் வடக்கே இரணைமடு குளத்தின் நீரை பகிர்ந்து கொள்வதில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கும் யாழ் மாவட்டத்திற்குமான மோதல் வலுத்து வருவது போல தோன்றுகின்றது. அந்த குளத்திலிருந்து யாழ் மாவட்ட தேவைக்கென தண்ணீர் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி இன்று கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொண்டார்கள். இந்த பிரச்சினை குறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் கொண்டு செல்வதற்கான திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என கோரி இரணைமடு குளத்தின் கீழ் விவசாயம் மேற்கொள்கின்ற விவசாயிகள் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு காரணங்களுக்காக நிலத்தடி நீர் மாசடைந்திருப்பதாகவும் அங்கு நிலத்தடியில் நன்னீர் வளம் குறைந்து செல்வதாகவும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்து இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக இந்த திட்டத்துடன் சம்பந்தப்பட்டுள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இரணைமடு குளத்தை புனரமைத்தல், யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்குதல், குழாய் வழியாக கழிவகற்றும் கட்டமைப்பை உருவாக்குதல் என்ற 3 அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆயினும் பல்வேறு காரணங்களுக்காக இந்த திட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று இரணைமடு குளத்தின் கீழ் விவசாயம் மேற்கொள்கின்ற விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலேயே இன்றைய அடையாள உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இரணைமடு விவசாயிகள் சம்மேளனம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. இன்றைய அடையாள உண்ணாவிரதம் குறித்து அந்த சம்மேளனத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நீர் பற்றாக்குறையாக இருக்கின்றது. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய விவசாய சமூகத்தினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. அவை எதுவும் கவனத்தில் கொள்ளப்படாமல், அவர்கள் சார்ந்த விடயங்கள் எதுவும் ஆய்வு செய்யப்படாமல், அவர்களை கவனத்தில் கொள்ளாமல் இந்த நீரை யாழ்ப்பாணம் கொண்டு செல்வதால் எங்களுடைய விவசாய பயிற்சிக்கு பெருமளவில் பாதிக்கப்படும். யாழ்ப்பாணத்துக்கான நீர் விநியோக திட்டத்தை இரணைமடுவில் இருந்து மேற்கொள்ளக்கூடாது, அதற்கு மாற்று வளங்களை கண்டறிந்து மாற்று திட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வடமாகாண அரசு இந்த இரணைமடு குளத்தினை விவசாய சமூகத்துக்காக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும், யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் திட்டத்திற்கு ஒரு மாற்று வளங்களை கண்டறிய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்த வேளையில ஆசிய அபிவிருத்தி வங்கியினர் கூறிய கருத்தானது இந்த திட்டத்தினுடைய இறுதி முடிவு எடுக்க வேண்டியது மத்திய அரசுடன் சேர்ந்துதான் என்றும், தாங்கள் அவர்களோடு பேசித்தான் நாங்கள் இறுதி முடிவு எடுப்பதாகவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினர் தெரிவித்தனர். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கின்ற நோக்கம் இந்த இரணைமடு யாழ்ப்பாண நீர் விநியோக திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடும், நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினர் இந்த விவசாய சமூகத்துக்கு விரோதமான வகையில் பல கருத்துக்களையும் புள்ளி விவரங்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்டிக்கும் முகமாகவும் இதை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம்
என்றார் இரணைமடு விவசாயிகள் சம்மேளனத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் அவர்கள். இந்த நிலையில் இரணைமடு திட்டத்தின் நிலைமை பற்றி வடமாகாண சபையின் விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, இந்த விடயம் தொடர்பாக நிபுணர் குழு ஒன்றை நியமித்து அதன் முழுமையான விடயங்களை கண்டறிந்து தாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக கூறினார்.
ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இந்த திட்டம் தொடர்பாக பேசியிருக்கிறோம். அந்த திட்டத்தில் நாங்கள் கொடுத்திருக்கின்ற பரிந்துரை என்பது இரணைமடு குளத்தை புனரமைப்பதை தனியாக மேற்கொள்ளுமாறும், யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் தேவையை வேறு நீர்வளங்களை கண்டடைவதன் மூலம் அமுன்படுத்துமாறும் தான் நாங்கள் அவர்களிடம் வந்து கோரியிருக்கின்றோம். இந்த திட்டத்துக்கு நிதியுதவி வழங்குகின்றவர்கள் என்ற வகையில் அவர்களிடம் நாங்கள் இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். ஆகவே பிரச்சினை இவ்வாறு இருக்கின்ற பொழுது நீர்வளங்கள் வடிகால் சபையினர் இவ்வாறு பொறுப்பற்றதனமாக விளம்பரங்களை வெளியிட்டு கிளிநொச்சி மாவட்ட மக்களையும் யாழ்குடா நாட்டு மக்களையும் ஒரு முரண்பாட்டுக்குள் தள்ளுகின்றது வந்து ஒரு பொறுப்பான செயல் அல்ல. இந்த நடவடிக்கைகள் விரும்பத்தக்கது அல்ல. நாங்கள் இது தொடர்பாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளானது நிச்சயமாக இரணைமடு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் தான் எங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அமையும். ஏற்கனவே இந்த திட்டம் வந்து மாகாண சபை ஒன்று சொல்லி உருவாகுவதற்கு முன்னர் அதிகாரிகளாக தீர்மானிக்கப்பட்டது. மாகாண சபை உருவாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்கின்ற வகையில் நாங்கள் பல்வேறு வகையான காரணிகளையும் அடிப்படையாக கொண்டுதான் சமூகவியல், பொருளாதார ரீதியாக, சுற்றுச்சூழல் ரீதியாக, அரசியல் ரீதியாகவும் சிலவற்றை சில பின்னணிகளை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியுள்ளது. எங்களுடன் அவர்கள் மீளவும் பேசு வருகின்ற பொழுது நாங்கள் இது தொடர்பாக எங்களுடைய இறுதியான முடிவை வந்து நாங்கள் வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துவோம்
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்கள். இது பற்றி நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அதிகாரிகளின் கருத்தை உடனடியாக பெற முடியவில்லை.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே கிழக்கிலங்கையில் திருவோணமலை மாவட்டத்தில் ஒரு இந்து ஆலய புனரமைப்பில் கடும்போக்கு பௌத்த பிக்குகள் தலையிட்டதால் அது தடைபட்டுள்ளது என்று அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசின் அனுமதியை பெற்றிருந்தாலும் ஆலய கட்டிடப் பணிகளை முன்னெடுத்துச் செல்ல முடியவில்லை என்று நிர்வாகத்தினர் கூறுகின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களும் இன்று அங்கு சென்று நிலைமையை நேரில் கண்டறிந்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
திருவோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்திலுள்ள கங்குவேலி அகத்தியர் வழிபாட்டு தளத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு பௌத்த பிக்குகள் உட்பட சிலரால் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகம் கவலை வெளியிட்டுள்ளது. இந்த தடையினால் ஆலய புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஆலய பரிபாலன சபை தலைவரான வேலுப்புள்ளை தவராசா கூறுகின்றார்.
அகத்தியரிஸ்தாமனம் என்ற நாமத்தோடு இருக்கின்ற உலகிலேயே ஒரே ஒரு ஆலய நிர்வாகம். இவ்வாலயம் 2009 இனம்பெரியாதன் அவர்களால் அளிக்கப்பட்டிருந்தது. இதனை புனரமைப்பதற்குரிய முயற்சியினால் நாங்கள் திருக்கோணம் மாவட்ட அரசாங்க அலுவலர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் நேரடியாக ஆலயத்தை நம்பி பார்வையிட்டு இவ்வாலயத்தின் பெருமையினை உணர்ந்து இதனை புனரமைப்பதற்கான அனுமதியினை தந்து அந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வந்தோம். இந்த ஆலயத்தை அங்கிருக்கின்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பௌத்த துறவி இருவரின் தலைமையிலான ஒரு சிறு குழுவினர் மாத்திரம் இந்த ஆலய புனரமைப்பு பணிகளுக்கு தொடர்ச்சியாக தடைகளை ஏற்படுத்தி வந்தனர். இதன் ஒரு கட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட புனரமைப்பு பணி நான் குறிப்பிட்ட குழுவினர் ஆலயத்துக்கு நேரடியாக வருகிறது. இந்த பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு அச்சுறுத்தியதன் பலனாக இதிலிருந்து தற்போது வேலைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. புனரமைப்பு பணிகளுக்காக அங்கு அநேகமான பொருட்கள் கொண்டு வந்து கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த பொருட்கள் அனைத்தையும் பாதுகாப்பதற்காக முழு போலீசாரங்க பாதுகாப்பு கடமை ஈடுபட்டுக் கொண்டிருக்காது. அதிக தொகை பெறுமதியான நிதி செலவில் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு இந்த ஆலயம் புனரமைப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இவ்வாறான ஒரு தடை ஏற்பட்டதனால் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். எனவே எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளை செய்வதற்கு மீண்டும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்
என்றும் கூறிய அவர், பௌத்த வழிபாட்டு தடயங்கள் ஏற்கனவே அந்த இடத்தில் இருந்ததாக பௌத்த பிக்குகள் கூறுவதை முற்றாக நிராகரித்தார்.
இல்லை, இல்லை, அவ்வாறான ஒரு நிலை இல்லை. ஏனென்றால் இவை முழுவதும் இந்துக்களுக்கு சொந்தமான கட்சிவீடுகளும் இந்த ஆலயங்களுக்கு சொந்தமான கட்சிவீடுகளும் நிறைந்ததாக இந்த ஆலய பிரதேசம் காணப்படுகிறது. 1000 முற்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் அகத்தியர் வாழ்ந்து தனது சீடர்களுக்கு கற்பித்து மருத்துவங்களை செய்வதற்கான பல கட்சிவீடுகள் ஆதாரங்கள் அங்கே இருக்கிறது. பழமை வாய்ந்த தொன்மையான இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு ஆலயம். எமது ஆலயத்துக்கு சொந்தமான 20 ஏக்கர் நுட்காணிகளும் அதனை அண்டிய தமிழ் மக்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் நுட்காணிகளையும் இந்த ஆலயத்துக்கு தேர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற குழுவினர் அத்துமீறி பிடித்து வேளாண்மை செய்கின்றனர். இந்த ஆலயத்தை புனரமைப்பதனால் தாங்கள் பிடித்திருக்கின்ற இந்த வயல்கள் திரும்பவும் உரியவர்களுக்கு போய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த தடையில் ஏற்படுத்துகிறார்கள் என நாங்கள் எண்ணுகின்றோம்
என்றும் தெரிவித்த வேலுப்புள்ளை தவராசா, ஆலய புனரமைப்பு பணிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த தடை தொடர்பாக அரசாங்க அதிபர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
ஆலய கட்டுமான பணி என்று 1-2 செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இவ்வாறான இடையூறுகளுக்கு மத்தியிலும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எனவே நிரந்தரமான ஒரு தீர்வினை இதுக்காக பெற்றுத் தந்து தொடர்ச்சியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டினை அந்த இடத்தில் செய்து ஆலய புனரமைப்பினை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அவரை நாங்கள் எழுத்து மூலம் கோரியிருக்கிறோம். பதில் எண்ணங்களுக்கு தரப்படவில்லை, சமர்ப்பித்திருக்கிறோம். ஜனாதிபதி
என்றும் குறிப்பிட்டார் கங்குவேலி அகத்தியர் வழிபாட்டு தளத்தின் பரிபாலன சபை தலைவரான வேலுப்புள்ளை தவராசா.
மட்டக்களப்பில் இருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
உலகில் 1 ஹெக்டேர் விவசாய நிலத்தில் அதிக அளவு விவசாய ரசாயனங்களை பயன்படுத்துகின்ற நாடு இலங்கை என்று ஐநாவின் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உள்ளக அறிக்கை ஒன்று கூறுகின்றது. நாட்டின் சில பிரதேசங்களில் அதிகரித்து வரும் இனம் புரியாத சிறுநீரக நோய்களுக்கும் இந்த விவசாய ரசாயன பயன்பாடேக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் ஆய்வுகளில் கண்டறிந்துள்ளார்கள். இந்நிலையில் விவசாயத்தில் ரச உரத்தின் பயன்பாட்டை குறைக்கக்கூடிய நவீன உயிரியல் உரம் ஒன்றை இலங்கை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த கண்டுபிடிப்புக்கான காப்புரிமையை பெற்றுள்ள கண்டியிலுள்ள அரசின் அடிப்படை ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வுத்துறை பேராசிரியர் காமினி செனிவரத்னா அவர்களுடன் இது குறித்து பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
Something called biofilm in which you get microbes basically.
Biofilm என்கின்ற ஒரு விவசாய உரத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அதாவது குறிப்பாக பாக்டீரியாக்கள், ஃபங்கஸுகள், இன்னும் அந்தந்த தாவரங்களுக்கு ஏற்ற விதத்தில் வேறு சில நுண்ணுயிர்கள் அடங்குகின்ற நுண்ணுயிர் தொழில்நுட்பம் தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு இதன் மூலம் பெருமளவு உயிரியல் ரசாயனம் கிடைக்கிறது. விவசாயத்தில் இந்த வகை உயிரியல் உரங்களை பயன்படுத்துகின்ற போது மண்ணிலே பயோடைவர்சிட்டி, அதாவது உயிரியல் பல்வகைத்தன்மையை அது ஊக்குவித்து நீடித்த உயிரியல் சுற்றுச்சூழல் கட்டமைப்புக்கும் உதவிகரமாக அமைந்து விடுகிறது என்றார் IFS மையத்தின் ஆய்வுத்துறை பேராசிரியர் காமினி செனவிரத்ன. இந்த பயோஃபில்ம் தொழில்நுட்பம் விவசாய உர உற்பத்தியில் இதுதான் முதற் தடவையாக பயன்படுத்தப்படுகிறதா?
Biofilms have been described in the past in medical research and sometimes in industrial research. Now,
கடந்த காலங்களில் மருத்துவ ஆராய்ச்சியிலும் தொழில்துறை ஆராய்ச்சியிலும் இந்த பயோஃபில்ம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதாவது பல நோய்களுக்கு இந்த பயோஃபில்ம் காரணமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சிறுநீர் தொற்றுக்கள், அது பாதகமான பக்கம். அதே விடயத்தையே நாங்கள் சாதகமான தொழில்நுட்பமாக உயிரியல் உரம் ஒன்றை உருவாக்குவதற்கு பயன்படுத்தியிருக்கிறோம். மோனோ கல்ச்சர் என்கின்ற ஒரு ரக நுண்ணுயிரியை மட்டும் தனியாக பயன்படுத்திய உயிரியல் உரத்தால் சில வகை தொழிற்பாடுகள் நடக்கும். ஆனால் ஒரு ரகத்தை விட பல நுண்ணுயிர்களும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொண்டு பயோஃபில்ம் என்கின்ற ஒரு சமூகமாக, ஒரு கூட்டாக இருக்கின்ற போது அவற்றின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையில் நுண்ணுயிரிகள் ஒன்றோடொன்று கலந்துதான் இருக்கும். கலப்பில்லாத தனி நுண்ணுயிர்கள் இயற்கையாக இருப்பதில்லை. வளமையான ஒற்றை ரக நுண்ணுயிரி உரத்திற்கும் கூட்டு நுண்ணுயிர் சமூகத்தை கொண்ட உரத்திற்கும் இதுதான் பிரதான வித்தியாசம். ஆராய்ச்சியாளர்கள் முன்னர் தனித்தனி நுண்ணுயிரிகளை கலந்து அந்த கலவையை முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பயோஃபில்ம் என்பது அப்படியல்ல. நுண்ணுயிரிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு ஒரு படலமாக இருக்கின்ற இயல்பு கொண்டவை என்றார் பேராசிரியர் காமினி செனவிரத்ன. இந்த நவீன உயிரியல் உரம் மற்ற வளமையான உயிரியல் உரத்தை விடவும் ரசாயன உரத்தை விடவும் விவசாயத்திற்கு சிறந்தது என்பதை நீங்கள் எப்படி கண்டறிந்திருக்கிறீர்கள்?
In collaboration with the Tea Research Institute of Sri Lanka, we achieved a 50% chemical fertilizer NPK reduction.
இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்துடன் சேர்ந்து நடத்திய ஆய்வுகளில் இந்த பயோஃபில்ம் உரத்தின் மூலம் ரசாயன உரங்களிலிருந்து வருகின்ற நைட்ரஜன், பொஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றை 50% குறைக்க முடிந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த உரத்தில் அந்த அளவுக்கு தாவரத்துக்கான சத்துக்கள் கிடையாது. மண்ணில் இருக்கின்ற சத்துக்களை உயர்ந்த அளவில் பயன்படுத்திக் கொள்வதை இந்த பயோஃபில்ம் உரம் ஊக்குவிக்கிறது. 2004-2005களிலிருந்து இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்துடனும் அதன் பின்னர் நெல் ஆராய்ச்சி நிறுவனம், ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களுடனும் சேர்ந்து பல சோதனைகளை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். பாரம்பரிய உயிரியல் உரங்களை விட இந்த உரம் மிகவும் தாக்கமானது. அத்தோடு சுற்றுச்சூழலில் உயிரியல் பல்வகைத்தன்மையை அதிகரிக்கவும், தாவரங்கள் மண்ணில் இருக்கின்ற சத்துக்களை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளவும், வறட்சிகளுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய விதத்திலும், நோய்களை எதிர்க்கவும் விவசாயத்தில் மற்ற பல நன்மைகளையும் இந்த உரம் வழங்குகிறது என்றார் பேராசிரியர் காமினி செனவிரத்ன. அரசு நிறுவனங்களின் பெருமளவு நிதியுதவியில் இந்த நவீன உயிரியல் உரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் பேட்டன்ட் காப்புரிமையும் பெற்றிருக்கிறீர்கள். இந்த உரத்தை உள்நாட்டில் மேலும் ஊக்குவிக்கவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவும் திட்டங்கள் எதுவும் அரசாங்கத்திடம் இருக்கிறதா?
This is already sort of commercialized in Sri Lanka. Now they are trying to sort of...
இந்த உரம் இப்போது உள்நாட்டில் விற்கப்படுகிறது. வெளிநாடுகளுக்கும் கொண்டு செல்ல முயற்சிகள் நடக்கின்றன. வங்கதேசத்திலும் தென்னாப்பிரிக்காவிலும் இந்த உரத்திற்கான பரீட்சாத்த சோதனை முயற்சிகள் இப்போது நடந்து வருகின்றன. இந்த உரத்தை உள்நாட்டில் ஊக்குவிப்பதற்கு உரமானியம் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதனால் ரசாயன உரத்திற்கு வழங்கப்படுகின்ற மானியத்தை குறைத்து இந்த உரத்திற்கு மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கத்துடன் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கும் குறைந்த செலவில் கூடுதல் அறுவடையை பெறுவதற்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கவும் இந்த உரம் உதவும் என்றார் IFS என்ற கண்டி அடிப்படை ஆராய்ச்சிகளுக்கான மையத்தின் ஆய்வுத்துறை பேராசிரியர் காமினி செனவிரத்ன.
தமிழகத்தில் எதிர்வரும் 24ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மாநிலம் மற்றும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் அரசுகள் மீது எப்படி வகையான கருத்துக்களை மக்கள் கொண்டிருக்கின்றார்கள், அதிருப்தி ஏதும் உள்ளதா போன்ற விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பெட்டகத்தை தயாரித்து வழங்குகின்றார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தினம் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்று முடிவு செய்யும் போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சி மீதான அதிருப்தியும் திருப்தியும் அவர்களது வாக்குகளை முடிவு செய்யும் முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன. இந்த தேர்தலும் இதற்கு விதிவிலக்கில்லை. மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் என பல மாவட்டங்களில் இது தொடர்பான மக்களின் கருத்துக்களை கேட்டபோது மாநிலத்தில் நிலவும் கடுமையான மின்சார தட்டுப்பாடு அவர்கள் மனநிலையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை உணர முடிந்தது. அதேபோல் குடிநீர் பிரச்சனையும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது.
இல்லை, அவங்க எதை மெயினாக செய்யணுமோ அதை செய்யலை. இந்த தண்ணி வசதி, கரண்ட்டு, இதை உண்மையாகவே செய்ய வேண்டிய மெயினாக செய்யலை. ஏன்னா பஸ்பரையோட கொஞ்சம் ஏறி இருக்குன்னு கூட சொல்லலாம், பால் விலையெல்லாம் ஏறி இருக்குன்னு சொன்னாலும் இந்த தண்ணி வசதி கரண்ட்டு இதை முக்கியத்துவம் கொடுத்து செய்யலை அப்படின்னு தான் சொல்லலாம்.
இந்த 3 வருஷமாக மாநில அரசினுடைய செயல்பாடு சொன்னதான தவிர செயல்பாடு இல்லை. மின்சார பற்றாக்குறை, எல்லா விலைவாசி உயர்வு, மற்றபடி அன்றாட அத்தியாவசிய பொருள், ஏழைகள் உபயோகிக்கக்கூடிய பொருள் பால், கரண்ட்டு, தண்ணி வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது.
கரண்ட்டு மற்ற தண்ணி குடிநீர் வந்து மாநில அரசு நினச்சி தான் மாற்றிருக்கலாம். அது எந்த எதுவும் ஸ்டெப் இந்த 3 வருஷம் ஆச்சு, அவங்க எதுவுமே செஞ்சதாக தெரியலை. இங்கே சிவகங்கை போகிறதுக்கு தண்ணி ரொம்ப ஒரு கஷ்டமான சொன்னால், திருப்பி வந்து மின்சாரம், இது ரெண்டுமே ரொம்ப மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான அது ரெண்டுமே, அது ரெண்டுமே ஒழுங்கான முடிவாக எதுவுமே எதுவும் இல்லை.
சிலர் முந்தைய ஆட்சியோடு ஒப்பிடுகையில் இந்த ஆட்சி பரவாயில்லை என்கிறார்கள். இருந்தபோதும் மின்சார பிரச்சனை ஆளும் கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அவர்கள்.
அதாவது முந்தைய ஆட்சியோட அதிமுக ஆட்சி பரவாயில்லைன்ற மாதிரி இது நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஓரளவு இந்த மின்வெட்டு கொஞ்சம் பாதிப்பு தான் இருக்குது. அதனால் மக்கள் வந்து எப்படி போடுறாங்கன்றது தெரியலை. மின்வெட்டு கொஞ்சம் பாதிப்பு தான்.
சிவகங்கை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளரும் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகனுமான கார்த்திக் சிதம்பரம் மின்சார தட்டுப்பாட்டின் காரணமாக தற்போதைய மாநில அரசின் மீது கடும் அதிருப்தி நிலவுவதாக குறிப்பிடுகிறார்.
குறிப்பாக மின்சாரம் சம்பந்தப்பட்ட அதிருப்தி பெருமளவில் இருக்கிறது. அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் 6 மாதத்தில் மின் தடையை போக்கிவிடுவேன் என்று கூறினார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒவ்வொரு கிராமத்திலும் 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரை மின் தடை இருக்கிறது. அது பெரிய அதிருப்தி.
அதே தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் எச். ராஜாவும் மின்சார பிரச்சனை மாநில அரசுக்கு எதிராக இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார்.
ஏன்னா மின்சார விஷயத்தை கேட்கும் பொழுதெல்லாம் மக்கள் ஒப்புக்கொள்கிறாங்க. திமுக ஆட்சியிலையும் மின்வெட்டு, அதிமுக ஆட்சியிலையும் மின்வெட்டு இருந்தது. ஸோ மக்கள்கிட்ட மாற்றத்துக்காக ஓட்டு போட போகிறோம் இந்த ஆட்சி.
இருந்தபோதும் சில வாக்காளர்கள் மாநில அரசின் செயல்பாடுகள் குறித்து திருப்தி தெரிவிக்கவே செய்தனர்.
இப்போ உள்ள மாநில அரசோட செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்குது. வேணும்னா ஒரு கொள்கைகளுக்காக வேணும்னா வந்து சரியில்லைன்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி இப்போ உள்ள அரசின் செயல்பாடுகள் சிறப்பாகவே இருக்கிறது.
நாங்கள் தமிழ்நாட்டில் என்றைக்கு நடக்கிறதா நடந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி இல்லைங்கிறது வந்து மழை இல்லாதனால தண்ணி இல்லை. அப்போ விலைக்கு வாங்கும்போது அதிகமான விலைகள் வாசி அதிகமாக தான் இருக்கும். அதுக்கும் கரண்ட்டுக்கும் இதுக்கும் அரசியலுக்கும் ஒன்றுமே இல்லை சார்.
மாநில அரசின் மீது அப்படி எந்த அதிருப்தியும் இல்லை. அவர்கள் ஆளும் அதிமுகவையே ஆதரிப்பார்கள் என்கிறார் அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினரான எல். தேவதாஸ்.
அந்த மாதிரி நாங்கள் சென்ற இடத்துல வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அதிருப்தியே வரலை. வேட்பாளர் சென்ற இடத்துலையும் சரி, எங்கள் பிரச்சாரத்தில் வர்ற முக்கிய தலைவர்கள் வர்ற பிரச்சாரத்துலேயும் சரி, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலை. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. வந்து நேற்று என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன இருக்குங்கிறத நானோ நீங்களோ சொல்கிறத வச்சு மட்டும் இல்லை, அவங்க வந்து முன்னேற்றம் ஏற்றுக்கிறாங்க. பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சொல்கிறது தயாராக இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த விதமான ஒரு எதிர்ப்புகள்ங்கிறதெல்லாம் இல்லை.
மின்சார பிரச்சனை இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டாலும் உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல அது என்கிறார் அவர்.
இன்னும் கொஞ்சம் சிறிது ஒரு சில இடங்களில் சில நேரங்களில் அந்த தட்டுப்பாடு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அது வந்து எவ்வளவோ பழைய நிலைமையை கம்பேர் பண்ணும்போது அம்மா வந்த பிறகு அதனுடைய மாற்றங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. என்னென்னா மின்சாரம் வந்துங்கிறது மற்ற கடைகளில் கொடுக்குற மாதிரி ஏதோ வாங்கிட முடியாது. அதுக்கு ஒரு தொலைநோக்கு திட்டம் இருந்திருக்கணும். அந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் வந்து அதற்கான தொலைநோக்கு திட்டமாக எந்த செயல்பாடும் பண்ணலை. அம்மா வந்த பிறகுதான் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இன்னும் பொதுமக்களுக்கும் தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முந்தி இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற.
மாநில அரசின் மீதான அதிருப்தி ஒரு புறம் இருக்க, மத்திய அரசின் மீதான அதிருப்தியை இந்த பகுதிகளில் சற்று வலுவாகவே பார்க்க முடிகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய அரசு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டும் குரல்களும் கேட்கின்றன.
சிவகங்கை தொகுதியை பொறுத்த மட்டும் ஒரு மக்கள் வந்து 30 ஆண்டு காலமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இங்கே சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இங்கே பெரிய தொழிற்சாலைகளோ ஒரு கிராபைட் ஆலையை வந்து இங்கே நிறுவுவதற்கான முழு முயற்சியை ஈடுபடுவதாக நிதியமைச்சர் சொல்லியும் தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகள் இங்கு நடைபெறவில்லை. ஆகையால் தொழில்துறையிலும் சரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் சரி, மிக கம்மியான ஒரு சூழ்நிலை. வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டிய அவல நிலை இங்கே இளைஞர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மாவட்டத்தில் 1 MP பதிலாக 2 MP இருக்காங்க. சுதர்சன் ஆச்சப்பன் அண்டு பா சிதம்பரம் ரெண்டு பேரும் இருந்தும் வேஸ்ட்டு தான், ஒன்றுமே பண்ணலை. ஸோ இப்போ ஒருத்தவரை எதுவுமே பண்ணலாம். அவங்க ஒரு ஃபேக்ட்ரி இல்லை, எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஸ்டூடெண்ட் முதல்கொண்டு எல்லாம் வெளியே படித்து முடிச்சு எல்லாம் இங்கே இருக்காமல் எல்லாம் வெளியே தான் போயிட்டுருக்காங்க. சுத்தமாக இல்லை யாருமே.
மத்திய அரசுல அதிருப்தி நிறையா இருக்குது சார். எந்த வித தொழிற்சாலைகளோ எந்த வித இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடிய எந்த விதோ ஒரு இது இல்லாது
இருந்தாலும் மாநிலத்தில் மத்திய அரசுக்கு எதிராக அதிருப்தி அலை ஏதும் இல்லை என்றும், ஊடகங்கள் தான் அப்படி ஒரு புரளியை கிளப்புகின்றன என்றும் மறுக்கிறார் கார்த்திக் சிதம்பரம்.
இது அதிருப்தி அலை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியாக்களில் ஊடகங்களில் கிளப்பப்படுகின்ற புரளி. மக்கள் நான் செல்லும் இடத்திலெல்லாம் மலர்ந்த முகத்தோடு என்னை வரவேற்கின்றார்கள். அதனால் எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கும் அதனுடைய வேட்பாளர்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த அதிருப்தி அலை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை.
வாக்காளர்களை பொறுத்தவரை மின்சாரம், தண்ணீர் போன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வை மாநில அரசு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சி போன்றவை மத்திய அரசின் விவகாரமாக பார்க்கப்படுகிறது. மாநில அரசின் செயல்பாடு குறித்த திருப்தி அதிருப்தி குரல்கள் கலந்து ஒழிக்கும் நிலையில், மத்திய அரசின் ஆட்சி குறித்த அதிருப்தி குரல்கள் இந்த பகுதியில் கூடுதலாக கேட்பது கவனிக்கத்தக்கது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கிய முதலாம் உலகப் போரின் தாக்கமும் அது ஏற்படுத்திய அழிவுகளும் இன்றளவும் வடுக்களாக பல நாடுகளில் உள்ளன. உயிரிழப்புகள், சொத்து இழப்புகள் என்ற சொல்லடா துன்பங்களுக்கு மத்தியிலும் அந்த உலகப்போர் சில புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த போரினால் விளைந்த சில நன்மைகள் குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தற்போது பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்கள், அதாவது சுகாதார பட்டிகள், 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கவில்லை. அமெரிக்காவில் கிம்பர்லி கிளார்க் என்ற சின்ன நிறுவனம் சாதாரண பருத்தி பஞ்சை விட 5 மடங்கு அதிகமாக நீரை உறிஞ்சவல்ல செல்யூ காட்டன் என்ற தாவரப் பொருளை அடையாளம் கண்டிருந்தனர். முதலாம் உலகப் போர் வெடித்த சமயத்தில் காயம்பட்டவர்களுக்கு கட்டுப்போடுவதற்கு இந்த பொருளை அவர்கள் பெருமளவில் உற்பத்தி செய்து வந்தனர். அந்த நேரம் செல்லு காட்டன் பட்டிகளை களத்திலே சிப்பாய்களுக்கு பயன்படுத்தி வந்த தாதிமார் மாதவிடாய் காலத்தில் தம்முடைய துப்புரவுக்கும் சுகாதாரத்துக்கும் அந்த பொருளை பயன்படுத்தி கொண்டனர். முன்னனுமதி வாங்காமல் அவர்கள் செய்த அந்த பயன்பாடுதான் யுத்தம் முடிந்த பின்னர் கிம்பர்லி கிளார்க் நிறுவனம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்களை பெரிய அளவிலே உருவாக்கி உலக பிரசித்தி பெற காரணமாக அமைந்திருந்தது. இந்த செல்லுலோஸ்களை இஸ்திரி போட்டு மெலிதாக தாள் போல செய்வதற்கு வழி கண்டுபிடிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இன்று நாம் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய பேப்பர் கைத்துண்டுகளும் உருவாகின. குறைமாத குழந்தைகள், எலும்பு பாதிப்புடன் பிறக்கும் குழந்தைகள் போன்றவர்களை புற ஊதா கதிர்களை பாய்ச்சவல்ல விளக்கொலியின் கீழ் வைப்பது இன்று சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் யுத்தம் நடந்து வந்த ஜெர்மனியில் பாதி அளவு குழந்தைகள் ரிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற எலும்பு பாதிப்புடன் பிறக்க பாதரச குவாட்ஸ் கொண்டு இயங்கக்கூடிய புற ஊதா விளக்கொலியில் அந்த பிள்ளைகளை வைத்தால் அவர்களது எலும்பு வலு அடைகிறது என கர்ட் ஹல்சின்ஸ்கி என்பவர் கண்டுபிடித்திருந்தார். விட்டமின் டி சத்து குறைவாக இருப்பதால் தான் இந்த பிரச்சனை வருகிறது. எலும்பு வலுவுக்கும் வளர்ச்சிக்கும் விட்டமின் டி அவசியம் என்பதெல்லாம் பிற்பாடுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க தேயிலை வியாபாரி ஒருவர் துணிப்பையில் அனுப்பிய தேயிலை தவறுதலாகவோ வேண்டுமென்று போடப்பட்டோ கொதிக்கும் தண்ணீரில் விழ வடிகட்ட வேண்டிய அவசியமில்லாமலேயே தேநீர் போடலாம் என்பது 1908 கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் சில ஆண்டுகளில் உலக யுத்தம் நடந்த சமயத்தில்தான் தொலைதூரத்து மோதல் களங்களில் இருக்கின்ற சிப்பாய்களுக்கு தேயிலையை சின்ன சின்ன துணிப்பொட்டலங்களாக அனுப்பினால் அவர்கள் எளிதாக தேநீர் தயாரிக்கலாம் என்பதற்காக ஜெர்மானிய நிறுவனம் ஒன்று டீ பேக்களை உருவாக்கியிருந்தது. யுத்த காலத்துக்கு பொருத்தமாக அவற்றுக்கு டீ வெடிகள் என்று அது பெயரும் சூட்டியிருந்தது. ஜிப், அது எவ்வளவு முக்கியமான கண்டுபிடிப்பு என்பது அது அவிழ்ந்தவர்களுக்குத்தான் நன்றாக தெரியும். குளிரிலே இருந்து பாதுகாத்து கொள்ள வசதியாக ஆடையின் திறந்த பகுதிகளை எளிதாக மூடி திறப்பதற்கு பல வகை கொக்கிகள், பொத்தான்கள் முயன்று பார்க்கப்பட்டு வந்த நேரத்தில் சின்ன சின்ன கொக்கிகளை வரிசையாக கொண்ட 2 பட்டிகளை ஒரு இழுக்கும் பொறி மூலமாக எளிதாக மூடி திறக்க முடியும் என்பதை ஸ்வீடனிலே பிறந்து அமெரிக்காவில் குடியேறிய கிடியன் சன்பேக் என்பவர் 19ஆம் நூற்றாண்டின் பாதியிலேயே கண்டுபிடித்திருந்தார். ஆனால் அவர் கண்டுபிடித்த அந்த ஜிப் பெரிய அளவிலே முதலில் பயன்பாட்டுக்கு வந்தது முதலாம் உலகப் போர் காலத்தில் அமெரிக்க இராணுவத்தினரின் சீருடைகளிலும் காலணிகளிலும் தான். அவர்களுக்கு பிற்பாடுதான் சாமானிய மக்களின் உடைகளிலும் பைகளிலும் ஜிப் இடம் பிடித்தது. சமையலறை உபகரணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், மருத்துவ கருவிகள் என இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் பொருட்கள் பலவற்றில் நீக்கவர கலந்திருப்பது துருப்பிடிக்காத எஃகு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்று சொல்லப்படுகின்ற இதன் பயன்பாடு பரவலான புழக்கத்துக்கு வந்ததும் முதலாம் உலகப் போர் காலத்தில்தான். சோயா இறைச்சி மாதிரியான வேறு சில விஷயங்கள் கூட புழக்கத்துக்கு வர முதலாம் உலகப் போர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது.
சாதாத் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.